الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته تسليما كثيرا كثيرا ما بعد. فقد قال الله تعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وعباد الرحمن الذين يمشون على الأرض حونا وَإِذَا خَاطَبَهُمُ الْجَاهِلُونَ قَالُوا سَلَامًا. صدق الله العظيم. புகழ் அனைத்தும் படைத்து பரிபாலித்து போஷிப்பவனான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாவதா. மனிதன் நேரான சீரான பாதை அடைந்து ஈருலகிலும் வெற்றி பெற்று அல்லாஹ்வுடைய தரிசனம் கிடைத்து உயர்தரமான சுவனத்திலே வீற்றிருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்குடன் தன்னுடைய காலங்கள், நேரங்கள், சந்தோஷங்கள் அனைத்தையும் மனிதனுடைய வெற்றிக்காகவே தியாகம் செய்த எனது உயிரிழமினிய ஹசரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் தோழர்கள், குடும்பத்தினர்கள் இறுதி மூச்சு வரைக்கும் ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தான வாழ்க்கை நெறிகளை பேணுதலுடன் எடுத்து நடக்கூடிய உண்மையான மூமினானவர்கள், முஸ்லிமானவர்கள் அனைவரின் பெயரிலும் அல்லாஹ் ஸலாத்தும் சலாமும் சொல்வானாக. அல்லாஹ்வுடைய வீட்டில் ஆத்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கும் அன்பு நல்லடியார்களே, இறை நேசர்களே, மனிதன் எந்த நிலைமையில வாழ்ந்த போதிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதிர்பார்ப்பது முற்றிலும் அவனுக்கு வழிபட்டு வாழ்வது. அந்த அடிப்படையில் மனிதனுடைய வெற்றி தோல்வி அனைத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏவல் விளக்கல்களை வைத்து நிர்ணயிக்கின்றான். ஏவல்களை எடுத்து நடக்கும் பொழுதெல்லாம் நன்மாராயம் கூறுகிறான், விளக்கல்களின் பக்கம் செல்லும் பொழுது எச்சரிக்கை விடுக்கின்றான். ஏவல்களை எடுத்து நடந்து இம்மையிலும் மறுமையிலும் கண்ணியத்தையும் சுவனத்தையும் நால மறுமை வாழ்க்கையில் பெற்றுக் கொள்ளுமாறும், கேவலத்தை விட்டும் இம்மையிலும் தன்னை பாதுகாத்துக் கொண்டு நால மறுமையில நரகத்துக்கு பலியாகாமல் இருக்குமாறும் முதலில் எனக்கும் பிற உங்களுக்கும் தக்வாவை கொண்டு உபதேசம் செய்கிறேன், வசியத் செய்கிறேன். எதிலும் தூய்மையானதற்கு மதிப்புண்டு. வெளிப்படையான தூய்மை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதரிக்கின்றான். உள்ரங்கமான தூய்மையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகவும் ஆதரிக்கின்றான். சிலர்கள் புழுதி படிந்தவர்களாக இருப்பார்கள், சமூகத்திலே கணக்கெடுக்கப்படாதவர்களாக இருப்பார்கள், பேச்சும் மதிக்கப்பட மாட்டாது, சபைகள்ல முற்படுத்தப்படவும் மாட்டாது. என்றாலும் அவர்கள் மார்க்கத்தின் நேர்வழியின் ஒளி விளக்குகளாக திகழ்வார்கள். அவர்களின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகில் ஏற்படக்கூடிய பயங்கரமான குழப்பங்களை நீக்கிவிடுகின்றான். இன்னும் சிலர்கள் மதிக்கப்படுவார்கள், வரவேற்கப்படுவார்கள், அவரிடத்திலே ஆலோசனையும் கேட்கப்படும், அவர்களுடைய பேச்சுக்கும் முதலுரிமை கொடுக்கப்படும். அவைகள் சிலது கபூலியத்துக்கு அடையாளமாக இருக்கும், ஆனாலும் சிலர் அது நடவடிக்கைகளின் மூலமாக அது துனியாவுடனே முடிந்து போய்விடும். அதற்கு எந்த விதமான பொறுமதியும் இருக்க மாட்டாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதற்குள்ள ரப்புடைய திருப்தி அடங்கியிருக்கின்றதோ அதனை உயர்த்தியே தீருவான், கண்ணியப்படுத்தியே தீருவான். எதில் அல்லாஹ்வுடைய திருப்தி இல்லாமல் முழு உலக ஜனங்களும் பாராட்டினாலும் கூட அல்லாஹ் அதனை ஏற்றுக்கொள்வதற்கு தயார் இல்லை. அல்லாஹ் எதனை ஏற்றுக்கொள்கிறார்? எது எனக்கு விருப்பமோ, எது என்னுடைய கட்டளையோ, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையோ, அதனை மாத்திரம்தான் நான் ஏற்றுக்கொள்வேன். அது தவிர உண்டானவர்களே, நாளை மறுமையில் வருவீங்க, அவைகள் அனைத்துமே உங்களுக்கு பாதகமாகத்தான் விளையும், அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. வஹுவஃபில் ஆஹிரத்தி மினல் காசிரீன், கியாமத்து நாளன்று உங்களை போன்ற நஷ்டவாளர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள் என்பதனையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சுட்டிக்காட்டுகிறான். இந்த அடிப்படையில் சிலர் துனியாவில் சிறந்து வாழணும் என்று விரும்புகிறார்கள். உண்மையிலே அது ஆதரிக்கப்படக்கூடியது தான். தனது வாகனம் அது நன்றாக இருக்க வேண்டும், வீடு பல மாடிகள் கட்டப்பட வேண்டும், மக்களுடைய பார்வைக்கு அது ஈர்க்கப்பட வேண்டும், மக்கள் மதிக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் எல்லாம் இருக்கிறது. நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு அதற்குரிய வசதி வாய்ப்பு இருந்தால் தாராளமாக செய்து கொள்ளுங்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்கிறார்கள், இது அராதல்லாஹு
இதா அன்அமல்லாஹு அபுதன் நஅமத்தன், ஒரு அடியானுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அருட்கொடை நஅமத்தை கொடுத்தால், ஃபயஹிப்பு ஐயரா அசர நஅமத்தஹு, அல்லாஹ் கொடுத்த அந்த அருட்கொடையின் அடையாளத்தை பார்க்க விரும்புகின்றான். அதனால கோடீஸ்வரரா இருக்கிறீங்க, குஞ்சி வீட்டில் ஓலை குடிசையில வாழ்வது அல்லாஹ் விரும்பல. நீங்கள் தாராளமாக அதனை அல்லாஹ்வுக்கு விருப்பமான முறையில் எல்லைகள் மீறாம, இஸ்ராஃப் என்ற வீண் விரயம் செய்யாமல் தாராளமாக அனுபவிக்கலாம். உங்களுக்கு வாகனத்தில் ஓடலாம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்குரிய வசதி வாய்ப்புகளை தந்திருக்கின்றான். தேவைக்கு ஏற்ப உங்களுடைய வாகனத்தை அமைத்துக் கொள்ளுங்கள். அந்த நியமத்தை அருட்கொடையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்க்க விரும்புகிறான். வசதி வாய்ப்பு இருக்குது, நன்றாக உடுப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்கள், தாராளமாக அணியுங்கள். உங்களுடைய பாதிரி அழகா இருக்க வேண்டும், விருப்பமா? இஸ்லாம் தடை விதிக்கல்ல. இஸ்லாம் வெறுமனே ஒரு பரதேசியை போல, ஒரு துறவியை போல துனியாவில் வாழுமாறு சொல்லல. துறவரம் அது இதயத்திலே இருக்க வேண்டும், துறவரம் அது உடம்புல கிழிந்த ஆடைகளினால் கந்தல் துணிகளினால் காட்ட வேண்டும் என்று இஸ்லாம் எங்கேயுமே கூறல. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்தார்கள் சஹாபாக்களுக்கு முன்னிலே சொல்லும் பொழுது, அருமை சஹாபாக்கள் அவர்களுக்கு வரக்கூடிய கேள்விகளை கேட்காமலும் விடவில்லை. ரசூலுல்லா உள்ளத்துல பெருமை அது அணுவளவு கடுகளவு இருக்கின்றதோ அவன் சூனம் போக முடியாது, அவனுக்கு சூனம் ஹராம் என்றார்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பெருமை அது ரப்பு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு மட்டுமே சொந்தமானது. இன்னல் கிபிரியா லிரப்பினா சிஃபத்தும் பி, அது ரப்புக்குரிய அட்ரிபியூஷன், அது அவனுடைய டிஸ்கிரிப்ஷன், அது அவனுக்கே சொந்தமானது. அந்த தன்மைகளை நீங்க உங்களிடத்துல வரவழைக்கிறதுக்கு முயற்சி செய்யாதீங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனை மன்னிக்கவே மாட்டான் என்று சொன்னதுமே சஹாபி கேட்டார், யா ரசூலல்லாஹ், யஹிப்பு அஹதுனா, எங்கள் ஒருவர் விரும்புகிறார், ஐ யகூன லிபாசுஹு ஹசன, அவருடைய ஆடை அழகாக இருக்க வேண்டும், வ நஅலுஹு ஹசனா, அவருடைய பாதணி அழகாக இருக்க வேண்டும். நான் அதனை இங்கே சொல்ல வரவில்லை. நிச்சயமாக பாதணியை அழகாக வைத்துக் கொள்ளுங்கள், ஆடையை அலங்கரமாக வைத்துக் கொள்ளுங்கள், அது இஸ்ராஃப் இல்லாத முறையில் நல்ல முறையில் நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள். இன்னல்லாஹ ஜமீல், அல்லாஹ் மிகவும் அழகானவன், யஹிப்புல் ஜமால், அவன் அழகை விரும்புகிறான். நீங்கள் உங்களை அலங்கரித்துக் கொள்வதற்கு எந்த விதமான கஞ்சத்தன்மும் கொள்ளாதீர்கள். அந்த அடிப்படையில் சில சஹாபாக்கள் இருந்திருக்கின்றார்கள், ஒரு நாளைக்கு ஒரு ஆடையை அணிவார்கள், அணிந்துவிட்டு அதனை சதகா கொடுத்து விடுவார்கள், அடுத்த நாள் அந்த ஆடையை காண முடியாது. இந்த அளவுக்கு அவர்கள் துன்யாவை அனுபவித்து இருக்கின்றார்கள். ஆனால் நான் இங்கே சொல்லும் பெருமை அதுவல்ல. நீங்கள் நினைக்கின்றீர்கள் பாதணி அழகாக இருக்கிறது பெருமை ஊட்டும், இல்லை, அது பெருமை இல்லை. உங்களுடைய ஆடை விலை உயர்ந்ததாகவும் அழகாக இருக்கிறதையும் உங்களுக்கு பெருமையை கொண்டு வருமா என்று அச்சப்படுகின்றீர்களே. உண்மையிலே ஒருத்தர் விரும்புகின்றார், பிரச்சனை இல்ல, அவருக்கு வசதி இருக்கின்றதா? தாராளமாக விலை உயர்ந்த அலங்காரமான ஆடைகளை அணிந்து கொள்ளலாம், அது பெருமை அல்ல. பெருமை என்றால் என்ன? இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் பீடித்திருக்கக்கூடிய நோய், நான் பெருமையுடைய விடயங்களை பேசுவதற்கு பதிலாக இப்பொழுதுதான் இடத்துக்கு வருகின்றேன், பெருமை பற்றி தாராளமாக பேசுவதற்கு இருக்குது, நூற்றுக்கணக்கான குர்ஆன் ஆயத்திலும் ஹதீஸும் இருக்கின்றது. என்றாலும் இன்று நம்மிடத்தில் பரவலாக இருக்கக்கூடிய ஒரு நோய் தான், இதுதான் உண்மையான பெருமை. இந்த பெருமை என்னிடத்தில் உங்களிடத்திலும் இருக்குதா? என்னையும் உங்களையும் போன்ற இழிவானவன் இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. ரசூலுல்லாஹ் விளக்கம் சொன்னார்கள், பத்தருல் ஹக், உண்மையை மறைக்கிறது, வகம் துன்னாஸ், மனிதர்களை இழிவாக கேவலமாக மதிக்கிறது. உண்மையை மறைப்பதும் மனிதர்களை கேவலமாக மதிப்பதும் தான் பெருமை என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் சொன்னார்கள். அந்த அடிப்படையில் இன்று தடம் புரண்டு விட்டது, மசலாக்கள் சொல்லி முகம் கருத்து விட்டது, குரானுக்கும் ஹதீஸுக்கும் மாற்றமா இருக்குது, அதுவல்ல உண்மை, இதுதான் ஹக்கு, இதுதான் உண்மை என்று சொல்லும் பொழுது அதனை ஏற்க தயார் இல்ல, மீண்டும் அந்த வழிக்கட்டிலே போய்கொண்டிருப்பதுடன் மனிதர்களையும் சகோதரர்களையும் அந்த வழிக்கேட்டின் பக்கம் திருப்பிக் கொண்டே இருக்கிறான். அதுல நிரந்தரமாக இருக்கிறான். ஹக்கு இதுதான் என்று கூறப்பட்டும் கூறல, அதனை ஏற்றுக்கொள்ளாதவன் தான் பெருமையுடையவன். இவன் சொர்க்கம் போக முடியாது. கணவன் மனைவிக்கு நல்ல போதனைகளை செய்கிறான், மனைவி ஏற்றுக்கொள்ள தயார் இல்ல, அவளுக்கு பெருமை இருக்கிறது, அவள் சொர்க்கம் போக மாட்டான். கணவனுடைய குறையை சுட்டி காட்டப்படுகின்றது மனைவியின் மூலம், அவன் ஏற்க தயார் இல்ல, பெருமை இருக்கின்றது, சொர்க்கம் போக மாட்டான். ஒருத்தருடைய தவறை சுட்டி காட்டுகிறார். ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சஹாபிய பார்த்து சொன்னாங்க, இன்னும் ஓர் அடிமைக்கு ஏசும் பொழுது இன்னக இம்ரவுன் ஃபீகல் ஜாஹிலியா. அவர் ஒரு முக்கியமான சஹாபி ஹஜரத் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு என்று நினைக்கின்றேன். சொல்கிறார்கள், இந்த மனிதனுக்கு இப்படி ஏசுறாயே, நீ ஜாஹிலியத்தான தன்மைகள் உள்ள ஒரு மனிதன், அஞ்ஞான யுகத்தில் வாழ்ந்த அந்த மக்களினுடைய தன்மைகளை உள்ளடக்கப்பட்ட ஒரு மனிதன் நீ. ரசூலுல்லா அதனை சொன்னார்கள். சஹாபி கலங்கி நின்றார். அவருக்கு பெருமை வரல. அதிலிருந்து அவர் எந்த ஒரு அடிமையும் தூசிக்கல்ல, ஏசல்ல, அதற்கு நல்ல உபகாரம் நான் அவனை உரிமையிடுவது தான், உரிமையிட்டு விட்டார்கள். சகோதரர்களே, தவறு சுட்டி காட்டப்படும் பொழுது அது என்னுடைய தவறு தான் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை யாருக்கு இருக்கின்றதோ இவர்களைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இம்மையிலும் மறுமையிலும் உயர்த்தினான் அல்லாஹ். நிதமும் சொல்லக்கூடிய விடயம்தான், ஆனாலும் படிப்பினை இன்னும் உள்ளத்துக்கு வரல்ல, அதனை எடுத்து நடக்கிற மனப்பாங்கும் எனக்கும் உங்களுக்கும் திறந்து கொள்ளல. இப்போ ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஏன் இந்த அளவுக்கு உயர்த்தினேன், அவர் ஒரு அனாதையாக இருந்தார், அவர் மதிக்கப்படாதவராக இருந்தார். ஆரம்பத்தில் கண்ணியம் கௌரவங்கள் கொடுக்கப்பட்டு இருந்தாலும் கூட எப்பொழுது மார்க்கம் என்று வருதோ அப்பொழுது இழுக்கண் கொண்டு பார்க்கப்பட்டார். இன்றும் கூட மார்க்கத்தின் பிரகாரம் தன்னை அலங்கரித்து இருப்பவர்களை மற்றவர்கள் பார்ப்பது இழிவான பார்வையில். ஏன் இவர் ஒரு பரதேசி கோலத்தில் இருக்கிறார், இவருடைய ஆடை இந்த காலத்துக்கு ஒத்து வர மாட்டாது, அதனால் அவரை பார்க்கும் பொழுது அவர்கள் மார்க்கண்டால பார்க்கின்றார்கள், அவர்கள் சாடை காட்டுகின்றார்கள். வயலுள்ளி குள்ளி ஹுமசத்தில் சாடை காட்டக்கூடிய ஒவ்வொருவரும் இமிட்டேட் பண்ணக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அந்த வயல் உண்டாவதாக, கேடு உண்டாவதாக, நாசம் உண்டாவதாக. அல்லாஹ் லானத் செய்கின்றான். கண்ணினால் சாடை காட்டுகின்றார்கள், அது உனக்கு பெருமை இருக்கின்றது என்ற அடையாளம். அவன் இழிவானவன், நான் தூய்மையானவன், லா துஸக்கு அன்ஃபுஸக்கும் ஃபைன்னஹு அஅலமு பிமனித்தகா, நீ உன்னை சுத்தமாக்கிக் கொள்ளாதே, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா யார் சுத்தமானவன் அசுத்தமானவன் என்கிறதை நன்கு அறிகின்றான். அல்லாஹ் என்ன பாதுகாத்தான், சிலர்கள் சொல்வார்கள் அல்லாஹ் நம்ம பாதுகாக்கணும், இந்த வார்த்தையை பாவிக்கிறவன் இருக்கிறானே இவனை போன்ற இழிவானவன் இந்த வையகத்தில் யாருமே கிடையாது, பாருங்க அவன் செய்யக்கூடிய சேட்டைய, சுபஹானல்லாஹ், இத போன்றவற்றிலிருந்து அல்லாஹ் எங்களை பாதுகாத்தானே. அது வரைக்கும் அவனுடைய குறைகள் அனைத்தையும் சொல்லிவிட்டு நம்மை பாதுகாத்த அல்லாஹ் என்று அல்லாவை புகழ்கிறார்கள். இந்த புகழை அல்லாஹ் ஏற்றுக்கொள்றதில்லை, அவனை இழிவாக்கிவிட்டு நீ உன்னை தூய்மையாக்கிக் கொள்கின்றாய். யாரையும் இழி கண் கொண்டு பார்க்காதீர்கள். இழி கண் கொண்டு பார்க்கிறது அது பெருமை. உண்மையை மறைக்காதீர்கள், அதுதான் பெருமை. ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் பிரியமான சஹாபி உஸாமா பின் ஜைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹிப்புர் ரசூல், ரசூலாவுடைய முஹப்பத்துக்குரியவர் என்ற சிறப்பு நாமத்தை சுமந்தவர். அந்த உஸாமா பின் ஜைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு தடவை சிறிய வயதில் மூக்கு வடித்துக் கொண்டிருக்கிறார், மேனில் எல்லாம் புழுதி படிந்து இருக்கின்றது. ஹசரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த உஸாமாவை கழுவி குளிப்பாட்டி ஆடை அணிவித்துடுங்க, அவரை சுத்தம் செய்து விடுங்க. ஹசரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பார்த்த உடனே அசிங்கமா இருக்கிறார், மூக்கை வடித்துக் கொண்டிருக்கின்றார். சொன்னார், எனக்கு இவரை குளிப்பாற்ற விதம் தெரியாது என்றார். உடனே ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹசரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு முன்னாலேயே உஸாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை குளிப்பாட்டினார்கள், ஆடை அணிவித்தார்கள்.
சொன்னார்கள், இந்த உசாமா லவ்கான ஜாரியத்தன் ஒரு பெண்ணாக இருந்தால் நான் இவளுக்கு ஆடைகள் புதி அழகான ஆடைகளை அணிவிப்பதுடனே ஆபரணங்களை கொண்டும் அலங்கரிப்பேன் என்று சொல்லி சொன்னார்கள். அந்த ஹசரத் உசாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய விடயத்தில் பலரும் பலவாறு பேசினார்கள். அவர் ஒரு கருத்தவர், அவர் ஒரு அடிமை. இந்த உசாமாவுக்காக வேண்டியா ரசூலுல்லா நம்மை காக்க வைத்தார்கள் என்று ஒரு தடவை கொந்தளித்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் வதா ஹஜ்ஜை முடித்துக்கொண்டு அரஃபாவுடைய மைதானத்தில் இருந்து திரும்புவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றார்கள். சஹாபாக்கள் அனைவரும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் உடன் அரஃபா மைதானத்திலிருந்து விடைபெற்று செல்வதற்கு தயார். அந்த நேரம் அனல் கக்கும் வெயிலும் தான் ரசூலுல்லா இடத்தை விட்டும் நகராமல் காத்துக்கொண்டே இருக்க சஹாபாக்கள், ஏன் யா ரசூலுல்லா, நாங்கள் அவசரமாக போய் தவாஃபுல் இஃபாலாவை செய்வது கிடையாது என்று கேட்கும் பொழுது நான் ஒருவரை எதிர்பார்த்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். சஹாபாக்களும் ரசூலுல்லாவுடைய எதிர்பார்ப்புக்கு முதலுரிமை கொடுத்து அவர் யாராக இருக்க முடியும் என்று அவளோடு காத்திருந்தார்கள். அந்த அடிமை அவர் ரொம்பவும் ஒரு இழிவான நிலைமையில அவருடைய எஹ்ராம்களும் தூசி படிந்து வம்பு கொண்டிருக்கிறார். உடனே யமன் வாசிகளில் சிலர்கள் சொன்னார்கள், இந்த அடிமை இவருக்காகவா எங்களை ரசூலுல்லா இவ்வளவு நேரம் காக்க வைத்தார்கள்? அல்லாஹ் கொடுத்த சென்டென்ஸ் என்ன, அல்லாஹ் கொடுத்த தண்டனை என்ன? அப்படி சொன்னவர்கள் அதிகமானவர்கள் முர்த்ததானார்கள், மார்க்கத்தை விட்டும் வெளியானார்கள். ஆனா இன்றைக்கு எத்தனை ஆளுங்களை இழுக்கண் கொண்டு பார்க்கிறோம், எத்தனை குரானை சுமந்த ஹாஃபில்களை இழுக்கண் கொண்டு பார்க்கிறோம். இன்று இவர்களுக்கு எதுவும் தெரியாது, நமக்குத்தான் தெரியும் என்று பேரம் பேசுகின்றோம், உண்மையை மறைக்கின்றோம். சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கியாமத்து நாள் அன்று மூன்று பேரை விரக்கிறான். லா யுக்கல்லிமுஹுமுல்லாஹ், அல்லாஹ் அவர்களுடன் பேச மாட்டான். வலா யன்ஸுரு இலைஹிம், அவர்களை அல்லாஹ் கருணை பார்வையை கொண்டு ஏறெடுத்தும் பார்க்கவும் மாட்டான். வலஹும் அஸாபுன் அலீம், அவர்களுக்கு பயங்கரமான வேதனை இருக்கின்றது, அவர்களோட கடும் கோபத்தில் இருப்பான். அவர்களை தூய்மைப்படுத்தவும் மாட்டான். அதுல முதலாமவன் ஷேகுன் ஜானின் சொன்னார்கள், வயோதிப்பம் அடைந்து விபச்சாரம் செய்யக்கூடியவன், விபச்சாரம் செய்யும் வயோதிப்பன். அவளும் நான் இருக்கும் மாயத்ததக்கர் மந்ததக்கர் வஜாக்கு முன்னதீர், உனக்கு பழுத்த முடி வரலையா, உன் உடம்பு பலகீனமாக இல்லையா, உன் ஆசை குறையல்லையா, வயது முதியும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில தேற்றங்களின் பலவீனத்தை உண்டாக்குவான். நீ அந்த நதீர் எனும் பழுத்த முடி உனக்கு எச்சரிக்கை செய்து நீ கபரின் பக்கம் போய்கொண்டிருக்கின்றாய், உன்னை திருத்திக் கொள் என்று அந்த எச்சரிக்கை செய்யக்கூடியது வந்தும் கூட பழுத்த முடியை நீ கண்டும் கூட மீண்டும் விபச்சார என்னமா, மீண்டும் விபச்சாரத்தில் நீ ஈடுபடுகின்றாயா, அல்லாஹ் இவனை மன்னிக்க மாட்டான், இவனோட கடும் கோபத்துடன் இருப்பான். லா யுஸக்கீஹிம், அவனை தூய்மைப்படுத்தவும் மாட்டான். உலகு அஸாபுன் அலீம், அவனுக்கு பயங்கரமான நோவினை பெறும் வேதனை இருக்கிறது என்று அச்சரிக்கிறான். இன்றைக்கு எத்தனை வயோதிபர்களை பார்க்கலாம், எத்தனையோ பேர்கள் சம்பவம் சொல்வார்கள், நான் பேப்பர் பார்க்காத பேப்பரின் மீது வெறுப்பு கொண்ட ஒரு மனிதன். பொதுவாக அதிகமாக பேப்பர் வாசிக்கிற பழக்கம் எனக்கு கிடையாது, யாரும் மார்க்கத்துடைய விடயம் அல்லாத விடயங்கள்ல அதிகம் வாசிப்பார்கள் என்றால் எனக்கு கொஞ்சம் அருவெறுப்பு ஏற்படும், அது என்னுடைய தன்மை, அது இயற்கையாக அமைந்தது. எனவே யாரும் தேவையான நியூஸ்களை பார்க்கிறாங்க பிரச்சனை கிடையாது, கதைகளும் நாவல்களும் சில கெட்டிக்கத்தா பேப்பர்ல வரும், வேறு சில கவிதைகள் அது வெறுமனே துனியாவுடைய முகப்பத்துகளை தூண்டக்கூடியவைகள் மற்றும் அங்கும் இங்கும் ரேப் பண்ணப்பட்ட விஷயங்கள் இவைகளைத்தான் பார்ப்பார்கள். ஆனால் மற்றவர்கள் சில நேரம் சொல்றது காதில விழும். அந்த அடிப்படையில் தெரியமானவர்களே, சில வயோதிபர்களுடைய நிலைமையை பார்த்தா எந்த அளவு பேப்பர்ல வாசித்தவர் வாசித்ததை சிலர்கள் சொல்லுவார்கள். அவர் கண்ணியமானவர், மக்களின் மூலமாக மதிக்கப்படக்கூடியவர், இந்த ஊரை விட்டும் தூரமான வேறொரு ஊரை சேர்ந்தவர். அவர் பிரயாணம் செய்து ஒரு குமரி பெண்ணுடன் வருகிறார், ஹோட்டலுக்கு போகின்றார். அங்கே அவர் சில டேப்லெட்ஸ்களையும் பாவிக்கின்றார் தன்னுடைய அந்த பலத்தை பெற்றுக் கொள்வதற்காக. அந்த இளம் பெண்மணியோடு உபச்சாரத்தில் ஈடுபடுகின்றார். அவர் தனக்குள்ளிட்ட ஆணுறையோட மௌத்தா போகின்றார். ஹார்ட் அட்டாக் வந்து அதே நிலைமையில, இழிவான நிலைமையில உயிரை துறக்கிறார். பத்திரையிலும் அங்கும் இங்கும் இது ஸ்பிரெட் ஆகிவிடுகின்றது, பரவிவிடுகின்றது. இந்த அளவுக்கு கண்ணியமானவராக மதிக்கப்பட்டவர் இறுதியில இழிவானவராக போகின்றார். அல்லாஹ் மறுமையில மட்டுமல்ல இந்த துனியாவிலும், அதாவது ஷேக் ஜானி அவன் வயோதிப்பம் அடைந்தும் விபச்சாரம் செய்யக்கூடியவனாக இருப்பான் என்றால் அவன் அல்லாஹ் இருக்கிறான். ஏன் விபச்சாரம் செய்கிறாய்? அல்லாஹ் உனக்கு திருமணத்தை யாகுமாக்க இல்லையா? அந்த அடிப்படையில் உனக்கு மனைவி இல்லையா? மனைவியை ஏற்படுத்திக் கொள். இதை போன்ற இழிவான செயல்களை செய்யாதே. அல்லாஹ் கடும் கோபமுட்டவனாக இருப்பான். இரண்டாவது மனிதன் மலிக்குன் கெல்தாம், பொய் சொல்லக்கூடிய அரசன். அல்லாஹ் இவனை மன்னிக்க மாட்டான். ஏன் அவனை மன்னிக்க மாட்டான்? முதலாம் அவன் வயது எய்திய விபச்சாரனை மன்னிக்காத காரணம், அவனுடைய அந்த இச்சை பலகீனமாக கொண்டு போகக்கூடிய நேரத்தில் இவன் அதன் பக்கம் மிகவும் சாயக்கூடியவனாக இருக்கிறான். தேவை குறைவாக இருக்கும் சந்தர்ப்பத்திலையும் அந்த பலகீனத்திலையும் இதனை வரது வளைத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்கின்றான். இதனால் அடுத்தது மலிக்கும் கஜாப் அரசனாக இருக்கும் பொழுது அவன் சொன்னது தான் சட்டம், அவன் வகுப்பது தான் திட்டம். அப்படி இருக்கும் பொழுதும் அவனுக்கே பொய், அவன் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அதிகாரம் அவனுடைய கையில், அவனுக்கு பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. யாரிடத்தில் தப்புறதற்காக வேண்டி பொய் சொல்கிறான். இப்படி பொய் சொல்லக்கூடிய மலிக் கஜாப் இவனையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா மன்னிக்க மாட்டான். மூன்றாவது ஆயில் முஸ்தக்பிர், சொன்னார்கள் வறுமையில் இருக்கிறான் ஆனாலும் பெருமை அடிக்கிறான், பிச்சைக்கார பெருமை. ஏதேனும் யாரும் ஹதாயாக்களை கொடுத்தாலும் கூட எனக்கு இது வேண்டாம், எங்களை இழிவுபடுத்துறதுக்காக இந்த ஹதாயாக்கள், இழிவுபடுத்துவதற்காக இந்த கிஃப்ட் என்று சொல்லி சொல்லக்கூடியவர்கள் எங்கள ஏராளம். அடுத்த வீட்டு ஏழையாகவும் இருக்கிறார் என்றாலும் அவருக்கு செய்ய வேண்டிய உபகாரங்கள் ஏராளம் ரசூலா சொல்லி வைத்திருந்தார்கள். எந்த அளவுக்கு அன்றைய வீட்டான் என்னுடைய அனந்தரக்காரனாக மாறிவிடுவானோ என்ற சந்தேகம் எனக்கு பிறந்து விட்டது. ஜிப்ரீல் நிதமும் வந்து அவர்களுடைய கடமைகளை தூண்டிக்கொண்டே இருந்தார். அங்கே இப்பொழுது வீட்டில் இருந்து செல்கின்றது சாப்பாடு. அங்கே ஏழைகள் என்றாலும் மறுக்கிறார்கள், அவர்களுக்கு அதனுடைய தேவை இருந்தும் மறுக்கிறார்கள். இதுதான் ஆயில் முஸ்தக்பிர், ஏழையின் பெருமை. இவனையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நாள மறுமையில பயங்கரமான வேதனை கொடுப்பேன் என்று எச்சரிக்கை விடுக்கின்றான். இந்த அடிப்படையில் கனிமானவர்களே, ஹசரத் உசாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு பெண்ணை திருமணம் முடித்தார். ஆனால் அந்த பெண் ஹசரத் உசாமாவை பார்த்ததுடன், உசாமாவா இவரா இந்த கணவன் என்று நினைத்தாள். அந்த பெண் பல திருமணங்களை முடித்திருந்தாள், ஒன்றிலையும் வாழ்க்கை செழிக்கவில்லை. காரணம் என்ன? அவளுக்குள்ள சில குறைபாடு இருக்கத்தான் செய்தது. ஃபாத்திமா பின் கைஸ் இப்பொழுது ரெண்டு பேரை திருமணம் முடித்தார். இறுதியில் அந்த ரெண்டு பேரும் தலாக் சொல்லிவிட்டார்கள். அதாவது ஆரம்பம் திருமணம், கடைசி திருமணத்துக்கு முன்னால உண்டானது. அவர் தலாக் சொல்லி இதாயிருந்து அடுத்த திருமணம் முடிச்ச உடனே அங்கல சில நாட்கள் தான் கழிந்தது. இறுதியானவரும் தலாக் சொல்லிவிட்டார். ஃபாத்திமா பின் கைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்ற சஹாபி பெண்மணி இப்பொழுது இதா முடிஞ்சதன் பின்னால அவளுக்கு மேலும் ப்ரப்போசல் வந்தது. நேரடியாக ரெண்டு பேர் உன்னை திருமணம் முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஒருத்தர் அபு ஜஹம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அடுத்தவர் ஹசரத் முஆவியா பின் அபி சுஃபியான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இப்பொழுது ஹசரத் ரசூலுல்லா சொல்லி வைத்திருந்தார்கள், நீ திருமணம் முடிப்பும் பொழுதெல்லாம் தலாக் ஆகி விடுகின்றாய், கொஞ்சம் காலம் தான் வாழ முடிகின்றது, இதன் பின்னால திருமணம் முடிக்கும் பொழுது என்னிடத்தில் ஆலோசனை கேட்க வேண்டும். இப்பொழுது இந்த முடிஞ்ச உடனே இந்த ரெண்டு ப்ரொபோசலும் வந்திருக்குது. ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல போய் யார் சொல்லலா, ரெண்டு பேர் என்னை ஆசிக்கின்றார்கள், ஒருத்தர் அபூஜஹம், அடுத்தவர் முஆவியா. அம்மா அபூஜஹம், அறிந்து கொள் அபூஜஹம் அவன் ஒன்று சரிவரமாட்டான். காரணம், அவர் எப்பவும் திரும்ப தூக்கினா கீழே வைக்க மாட்டாரு, அடிப்பட வேணும்னா அவளை கரையாட முடியும், அடிப்பட வேணும்டா நிதமும் உனக்கு அடி கிடைக்கணும்டா அவரை திருமணம் முடியும். முஆவியா அவரு இப்பொழுது நிலைமையில ஏழையாக இருக்கிறார், அவருடைய நாளை கூட சமாளிச்சு கொள்றதுக்கு கஷ்டம், அவரை முடிச்சா நீ இன்னும் வறுமையில வாட வேண்டி வரும். ஏற்கனவே தலாக்கள் நடந்த காரணம் என்ன, இவள் கொஞ்சம் துனியாவுடைய தேவைகளை அதிகமாக விரும்பக்கூடிய பெண்மணி, எனவே நீ முஆவியாவ முடித்தா மேலும் கஷ்டத்துல விழுந்துவாய். எனக்கு ஒரு ஆலோசனை படுகிறது, நீ உசாமாவை திருமணம் முடிக்கலாம். உடனே சொன்னார், உசாமா அந்த அடிமை, அவரையான திருமணம் முடிக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ அவரை திருமணம் முடிச்சா அல்லாஹ் நலவை நாடுவா. இப்பொழுது போனாங்க, உடனே திருமணம் நடந்தேறியது. அல்ஹம்துலில்லா அந்த பெண்மணி சொல்கின்றார், நான் அவ்வளவு திருமணங்களை முடித்தேன், உசாமாவை போன்ற ஒரு நல்ல கணவனை நான் பார்த்ததே கிடையாது, அவரின் மூலமாக எனக்கு அல்லாஹ் குழந்தை பாக்கியங்களையும் தந்தான். ஏனைய மக்களும் எங்களுடைய வாழ்க்கையை பார்த்து பொறாமை கொள்ளக்கூடிய அளவுக்கு அவருடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும் பொழுது எங்களிடத்திலே வந்து ஆலோசனை கேட்கும் அளவுக்கு அல்லாஹ் எங்களை சிறப்பாக்கிறான் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையில் கரியபானவர்களே, யாரையும் எதையும் நாம் இழிவாக்க கூடாது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விடயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் ஏராளமாக பேசியிருக்கிறான். தில்கர் ருசுலு ஃபல்லல்லாஹு பஅலஹும் அலா பஅல், ரசூல்மார்கள் அவர்கள் சிறப்புக்குரியவர்கள் தான், அவர்களுடைய கண்ணியம் என்னிடத்தில் ரொம்பவும் மகத்துவம் மிக்கது, அவர்களிலும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் மேலோங்க செய்து வைத்திருக்கின்றான். ஒரு நாள் கேட்கின்றான், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாம் ஹலீலுல்லாவை அழைத்து, யா இப்ராஹிம் அண்ணாந்த, இப்ராஹிம் நீங்க யாரு, நீங்க யாரு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறியாதவன், அறிய வேண்டும் என்பதற்காக கேட்கிறான் அல்ல, மாற்றமாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தன்மை ஏனைய நபிமார்களுடன் எந்த அளவுக்கு என்பதனை சுற்றி காட்டுவதற்கும், இவருக்கு ஏன் முதலுரிமை கொடுக்கப்பட்டது, ஏன் இவரை ரஹ்மத்துல்லில் ஆலமீனாக முழு அகிலத்துக்கும் அருக்கொடையாக ஆக்கப்பட்டது என்பதனை சுற்றி காட்டுவதற்காக வேண்டி அல்லாஹ் இவ்வாறு செய்கிறான். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போன்ற ஒரு சிறந்தவர் யார் இருக்க முடியும்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நீங்களும் மில்லத்து இப்ராஹிம் ஹனீஃபா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வலைசல் இல்லாத மார்க்கத்தை பின்பற்றாத வரைக்கும் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டீர்கள் என்று சொல்ற அளவுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கத்தின் பேரிலேயே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹியையும் அல்லாஹ் அனுப்பி தேர்ந்தெடுத்தான். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் நீ யார் என்று கேட்ட நேரம் அவர்கள் சொன்னது, அன ஹலீலுல்லாஹ், நான் உன்னுடைய நண்பன், யா அல்லாஹ் நான் உன்னுடைய நண்பன், தப்பு இல்லை. அதன் பின்னால யா மூசா மன்னந்த, மூசா நீங்க யாரு, அன கலீமுல்லாஹ், யா அல்லாஹ் நிதம் சம்பாஷணை செய்பவன் நான், நிதரம நம்ப சமங்க சங்காதக்கரண்டா கதாக்கரண்டா. மம மூசா அலைஹிஸ்ஸலாம் இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை நோக்கி, யா ஈசா மன்னந்த, ஈசா நீங்க யாரு, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அன ரூஹுல்லா, எந்த ஆணுடைய தொடர்பும் இல்லாம என்னுடைய தாய் மரியமுடைய வயிற்றுல நீ உன்னுடைய ரூகை ஊதி என்னை படைத்தாயே, அந்த ரூஹுல்லா நான், உன்னுடைய பரிசுத்த ஆத்மா, உன்னுடைய பரிசுத்த ரூ என்று தன்னை அறிமுகப்படுத்தினார்கள். இறுதியில் அல்லாஹ் கேட்கிறான், யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் அந்த, நீங்கள் யார், சொன்னார்கள் அனல் யதீம், நான் அனாதை, சொல்ல இருந்தது அன ரஹ்மத்துல்லில் ஆலமீன், அகிலத்துக்கு அருட்கொடை, சையிதுல் முர்சலீன், ரசூல்மார்களுக்கெல்லாம் தலைவன், காதமுன் நபியீன், நபிமார்களுக்கெல்லாம் முத்திரையானவன், எத்தனையோ சிறப்பு நாமங்கள். யா யுஹன் நபி இன்ன அர்சல்நாக ஷாஹிதன், நான் ஷாஹித், முபஷிரன், நான் முபஷிர் நன்மாராயன் சொல்லக்கூடியவன், நதீரா நான் நதீர் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவன், உன்னுடைய உத்தரவை கொண்டு மக்களை அல்லாவின் பக்கம் அழைக்கக்கூடியவன். எத்தனை பெயர்களைத்தான் அல்லாஹ் குர்ஆனிலேயே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிறப்பாக வழங்கினான். என்றாலும் அவைகள் எதையுமே சொல்லல, மறக்கவும் இல்லை. நீங்க ஒரு யத்தீமா இருந்தீங்க, ஏழையாக இருந்தீங்க என்றதெல்லாம் மறக்காமல் அவர்கள் சொன்னது என்ன, யா அல்லாஹ் நான் அனாதை, நான் யத்தீம், ஒலிதாலிக்கு ரஃபாஹுல்லாஹு தரஜாத்தி அன்சாயில் அன்பியா. இதன் காரணமாகவே அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா ஏனே அனைத்து நபிமார்களையும் காண ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்தஸ்தை தரஜாத்களை உயர்த்தினான். ஆனா கண்ணியமானவர்களே, இன்று எத்தனையோ பெருமைகள் குடிக்கொண்டிருக்கின்றது, அதிலும் மிகவும் மோசமானது தான் இந்த பத்ருல் ஹக், உண்மையை மறைக்கிறது, வஹம்துன் நாஸ், மனிதர்களை இழிவாக மதிக்கிறது. அவன் யார், என்னை பற்றி தெரியாமல் பேசுகிறான், சில வினாடிகளில் அவனுடைய அட்ரஸ் இல்லாமக்கிறதுக்கு உண்டான வளம் எனக்கு இருக்குது, ஆட்சி அதிகாரம் ஆயுதம் செல்வாக்கு பணம் ஆள் எல்லா பலங்களையும் நான் போஷிக்கப்பட்டவன், நான் யார் என்று தெரியாமல் பேசுகிறான். பேசாதே அந்த வார்த்தையை, அல்லாஹ் உன்னை இழிவாக்குவான். சகோதரர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு தடவை கனிமத் பொருள்கள் அவர்கள் பங்கு வைக்கும் பொழுது ஒரு மனிதன் சொன்னார், இவர் அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்றாலும் இவர் அநீதமானவர், இவர் நியாயத்துக்கு புறம்பாக இந்த கனிமத்தை பங்கு வைக்கிறார். ரசூலுல்லாஹ் அவர்களை போன்ற நீதமானவர்கள் யார் இருக்க முடியும்? ஆனா அத்காக்கும் உங்கள் ஆகவும் அல்லாஹ்வை பயப்படக்கூடியவன் நான். ரசூலுல்லாஹ்வுக்கு கூட அல்லாஹ் சொல்கின்றான், நபியே நீங்களாக இருந்தாலும் கூட எங்களுடைய முறைக்கு மாற்றமாக செயல்பட்டா லக்கத்தானா மின் உள் வத்தீன், உங்களை கழுத்தை அறுத்து போடுவோம் நாங்கள், உங்களோட கழுத்தை நாங்கள் அறுத்து போடுவோம். உலவு தக்கவுல் அலைனா பாலல் அகாவில் லஹதுனாஹு பில் யமீன், இவர் எங்களுடைய விடயத்தில் சில இட்டுக்கட்டுகளை செய்துவிட்டால், நாங்கள் சொல்லாததை இவர் சொன்னால், நாம் அழைக்காததின் பக்கம் இவர் அழைத்தால், இவரை நாங்கள் எங்களுடைய வலது கரத்தால் பிடிப்போம், அந்த அளவுக்கு தப்ப முடியாது, கடுமையாக பிடிப்போம் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விடயத்திலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றார். அந்த ரசூலை பார்த்து சொல்கிறார், ரசூல் நீதத்துக்கு மாற்றமாக செயல்படுகின்றார். உடனே ரசூலா சொன்னாங்க, என்ன போல நீதமானவன் யார் இருக்க முடியும், என்னை தவிர நீதமானவன் இந்த வையகத்தில் யார் இருக்க முடியும்? ரசூலுல்லாஹ் தவறு செய்யாதவர்கள் என்றாலும் தவறு கற்பிக்கப்படுது என்றாலும் கோபப்படவில்லை, அந்த மனிதன் தண்டிக்கல்ல. ஆனா இன்றைக்கு கரிபான சகோதரர்களே, தவறை வைத்துக் கொண்டே நாங்கள் கோபப்படுகிறோம் என்றால் எங்களை போல இழிவானவர் இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. கியாமத்து நாளன்று இவர்களுடைய உருவங்கள் எறும்புகளைப் போல மாற்றப்பட்டு உலக ஜனங்கள் மிரிப்பார்கள், அந்த அளவுக்கு பயங்கரமான வேதனை இருக்கின்றது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான். அந்த அடிப்படையில் தான் ரஹ்மானுடைய நல்லடியார்களாக உலகத்தில் வாழுங்க, அந்த நல்லடியார்களுடைய தன்மையை தனக்குள்ள வரவழைத்துக் கொள்ளுங்க. யார் அந்த நல்லடியார்கள்? வைபாதுர் ரஹ்மான் அல்லதீன யம்ஷூன அலல் அர்லி ஹௌனா, பூமியில அவர்கள் இரு மாப்பு கொண்டு வாழ மாட்டார்கள். இருந்தால் என்ன, இழந்தால் என்ன, மதித்தால் என்ன, கேவலம் படித்தினால் என்ன, எல்லா நிலைமைகளிலும் ஒரே மாதிரி செயல்படுவார்கள். மக்கள் புகழும் பொழுது அதன் மூலம் உந்தப்படுவதும், இகழும் பொழுது கோபப்படுவதும், இது மூமின்களுடைய தன்மை அல்ல. இப்போ அந்த இபாது ரஹ்மான் அல்லாஹ் சொல்கிறான், பூமியில இருமாப்பு கொண்டு வாழ மாட்டார்கள், அவர்கள் எல்லோருடனும் நீதமாக நடக்கும் பொழுது சிலர்கள் இப்படியும் இழிவாகி செல்லணுமா, இந்த கூட்டத்தோட நீ சேர்ந்து கொண்டிருக்கணுமா, வெறுமனே ஒரு நேரம் சாப்பிட்டா மறுநேரம் சாப்பிடுவதற்கு வசதியற்று இருக்கிறார்கள் இவர்களோட, உன்ன போல கண்ணியமானவன் சேர்ந்திருக்கணுமா என்று கேட்கும் பொழுது சொல்வார்கள், வைதா காத்தபுகமுல் ஜாஹிலுன காலு சலாமா, நீ அறிந்தது அவ்வளவு தான், அஸ்ஸலாமு அலைக்கும் என்று விலகி விடுவாரை தவிர அவருடைய வார்த்தையை கொண்டு இவர் மாறமாட்டார். ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைக்கின்றார்கள் மக்களை, அபு சுஃபியான், அபு ஜஹல், வலீது இப்னு முகீரா, பெரும் பெரும் குரைஷி காபிர்கள் வர வேண்டும், இஸ்லாத்தை ஏற்க வேண்டும், ரசூலுடைய அவா. ஆனாலும் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கூறப்பட்டது, உங்களுக்கு உங்களுடைய பேச்சை நாங்கள் கேட்கணும் என்ற ஆசை இருக்குது, எங்களுடைய ஒரு சஜஷன் உள்ளது, நாங்கள் வரும் பொழுது இந்த ரெண்டாம் கோல ஆட்கள் இருக்கிறாங்க அவங்க எழுப்பி போகணும். யாராங்க இந்த உசாமா, பிலால், அம்மார், யாசிர், இவனெல்லாம் துனியாவில் எச்சி திங்கிறவன்கள், இவர்கள் எழுப்பி போகணும். ரசூலா பார்த்தாங்க, இந்த அம்மார், யாசிர், பிலால் இவங்க எல்லாம் ஏன் ஆட்கள் தானே, நான் சொன்னா கேட்டுக்கொள்வாங்களே என்று நினைக்கிறார்கள். இவர்கள் வரும் பொழுது இவங்களை எழுப்பி போக சொல்லுவோம். உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கிறான், நபியே காலையிலும் மாலையிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பொருத்தம் நாடி உங்களோட சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த ஏழைகளை நீங்கள் விரட்டி விடாதீங்க. கனிவார சகோதரர்களே, கியாமத்து நாளன்று செல்வந்தர்களுக்கு முன்னால சொர்க்கம் போகக்கூடியவர்கள் தான் ஏழைகள். காரணம், அவர்கள் இழிவாக மதிக்கப்பட்டதனால. அதனால ஜுப்பா போட்டவன, வெறுமனை ஊத்தியா இருக்கிறவன, அல்லது வரக்கூடிய நேரத்திலே ஏதோ கேட்க வாரான் என்ற எண்ணத்தில் எல்லாம் பார்த்து விடாதீங்க. சில முக்கியமானவர்கள் சொல்கின்றார்கள், எனக்கு சில இபாதத் தப்பி போய்கொண்டே இருக்குது, அதுக்குண்டான காரணத்தை தேடி நான் கிடைக்கல, ஆனா ஒரு நாள் ஒரு மனிதனை கண்டு இவன் ஏதோ கேட்க வருகிறான் பிச்சைக்காரன் என்று நினைச்சேன், அது தாக்கம் தானே என்னை இபாதத் தப்பி போகிறது, எனக்கு தஹஜ்ஜுத் கிடைக்காமலே போகுது, நான் எப்ப அதற்கு தௌபா செய்தனோ அந்த மனிதன்றத்தில் போய் மன்னிப்பு கேட்டோடே அப்பொழுது தான் எனக்கு தஹஜ்ஜுத் நசீபானது. இன்று எங்களுடைய இயக்கக்கூடிய இழிக்கணங்களின் காரணமாக எத்தனையோ இபாதத்துகள் தட்டப்படுது. சுபகு கூட இல்லாம ஜும்மாக்கு மட்டும் வரக்கூடிய முஸ்லிம்கள் நம்மள எத்தனை பேர்கள். இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கின்றார்கள், யார் மனிதர்களை இழிவாக மதிப்பார்களோ அவர்களுடைய ஹக்குகளை நிறைவேற்ற மாட்டார்கள். எப்ப மக்களை நாங்கள் இழிவாக கருதுவோமோ அவர் உண்மையை எடுத்துக்கொண்டு வந்தாலும் கூட அவருடைய அந்த ஹக்குக்கு உண்மைக்கு நாங்கள் முதல் உரிமை கொடுக்க மாட்டோம். அதனால ஹஜ்ரத் அலியும் கரம் அல்லாஹ் வஜ்ஹு எப்படி இருந்தாலும் எந்த ஒரு வல்லமை உடையவரும் அவருடைய பாத்தில சுமந்து கொண்டு வந்து அலி இடத்துல ஏதும் சந்தர்ப்பங்களை சான்ஸ்களை பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு பலகீனமானவர் வாரார், நான் பலகீனமானவன், அலி எனக்கு எதிராக தீர்ப்பு செய்வார் என்ற எண்ணம் கூட அவருடைய உள்ளத்துல வராது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது போன்ற இழு குணங்கள்ல இருந்து எங்களை காப்பாற்றுவானாக. துனியாவில் இந்த முறையில் வாழ வேண்டுமோ அந்த முறையில் வாழும் வழியை எங்களுக்கு காண்பித்திருக்கிறதை போலவே அதனுடைய பாதையில மௌத்து வரைக்கும் எடுத்து செல்வானாக. மக்கள் அனைவரையும் மதிக்கக்கூடியவர்களாக ஆக்கி அருள் புரிவானாக. எங்களுடைய பணம் மற்றும் உண்டான செல்வாக்கு பலங்களை வைத்து மற்றவர்களை இழுக்கண் கொண்டு பார்க்காமல் இருக்க செய்வானாக. எங்கள் அனைவரையும் எல்லா நிலைமைகளையும் தாழ்ந்து சென்று நாளை மறுமையில உயர் அந்தஸ்துகளை பெற்றுக்கொள்ளும் பாக்கியத்தை தந்த அருள் புரிவானாக. துவாக்களை கபூல் செய்வானாக. வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.